நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
தேர்வை எதிர்கொள்வதில் மாணவர்களின் பங்கு குறித்து சொல்கிறார் ஏவிபி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் இயக்குனர் முனைவர் கே வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
பிளஸ் டூ தேர்வுக்கும் 10வது வகுப்பு தேர்வுக்கும் முனைப்போடு தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணிறமை மாணவ செல்வங்களுக்கு என் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். வாழ்க்கையில் முதல் முறையாக பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க 10 ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் 6th, 7th, 8th இதெல்லாம் படிச்சிருந்த மார்க்குகளுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த 10வது வகுப்பில் வாங்கக்கூடிய இந்த மார்க் ஷீட்டு நீங்கள் பின்னாடி மிகப்பெரிய உயர்ந்த படிப்பான டாக்டரேட் வாங்கினதுக்கு அப்புறமும் கூட இந்த மார்க் ஷீட்டை தான் ஃபஸ்ட்டு டெஸ்டிமோனியலாக வச்சு நீங்கள் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் காமிக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மஸ்ட் பி த பெஸ்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உங்களுடைய இந்த 10வது வகுப்பு மார்க் ஷீட் ரொம்ப முக்கியமானதாக போகும். பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைகள் விட அந்த ஃபஸ்ட்டு மார்க் ஷீட்டில் உங்களுடைய மதிப்பெண் மிக உயர்ந்து இருந்தால் உங்களை பற்றிய ஒரு எண்ணம் பார்ப்பவர்களுக்கு உயர்வாக அமையும் என்பதெல்லாம் மாற்றுக்கிறதில்லை. அதே மாதிரி பிளஸ் டூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் குறைவாக மார்க் வாங்கியிருந்தால் கூட இந்த 12th நீங்கள் நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா மிக உயர்ந்த ஒரு நல்ல ஒரு கல்லூரியில் நல்ல ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த கல்வியை அடிப்படையாக வச்சு உயர்வதற்கு மிக ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 10வது வகுப்பும் 12வது வகுப்பும் எக்ஸாம் ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நல்ல விளையாடுறது, ஜாலியாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது, அதுக்கு எந்த வயசு பொருத்தமான வயசுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த வயசு தான் பொருத்தமாக இருக்குது. நீங்கள் பெருசானதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஜாலியாக பேச சொன்னால் பேச முடியாது. அப்போது இந்த வயசில் ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு முக்கியமா இல்லை படிக்கிறது முக்கியமா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு செட்டாக இருக்கிறோம், ஒரு மணி நேரம் கூட ஜாலியாக பேசினா சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பேரண்ட்டு பேச முடியாத டாபிக் எல்லாமே கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச முடியுது அப்படிங்கிறதுனால அது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை விட்டுட்டு நம்ம போய் படிக்கணும் அப்படின்னு பெரியவங்களும் சொல்கிறாங்க, டீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது நமக்கு கஷ்டமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா அதிகபட்சம் போனீங்கன்னா இந்த ஒரு 6 மாதம் வரைக்கும் திங்க் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு தவறு. தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு தேவை. அதாவது 5 வருஷம் கழித்து அல்லது 10 வருஷம் கழித்து நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பாருங்கள். யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம பின்னாடி என்னவாக போகிறோம் அப்படின்னு இன்றைக்கே கேட்டோம்னா நமக்கு சொல்ல முடியாது. ஒரு போலீஸ் துறைக்கு நம்ம போவோமா அப்படின்னு கேட்டோம்னா அந்த துறையை பற்றியும் நமக்கு தெரியாது. அதே சமயத்தில் நம்ம ஒரு பெரிய ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக போயிடுவோமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு என்ன எக்ஸாம் எழுது எதுவும் தெரியாது. அப்போ எதுவுமே தெரியாத ஒரு நிலைமையில் நம்ம ஃப்யூச்சரை நம்ம திங்க் பண்ணி பாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து நமக்கு ஒரு கடினமான காரியமாக இருக்கும். எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய சொந்தக்காரங்களுடைய அண்ணா அக்கா இருக்காங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணா அக்கா, உங்களை விட 5 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள போகிற ஒரு பட்டியல் எடுங்க. ஒரு 5 பேர், 10 பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கிறாங்க, அப்போ இவங்கள மாதிரி வருவோமா, இவங்கள மாதிரி வருவோமா, இல்லை இவங்கள விட மேலே இருப்போமா, இவங்க என்னென்னலாம் பண்ணதுனால இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க, இவங்க எதெல்லாம் செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்கள் பெரியப்பா பையன் அண்ணன் இருக்கா அப்படி அப்படின்னா நீங்கள் போய் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை நீங்கள் 5 வருஷம் கழித்து பின்னாடி ஒரு 10 வருஷம் கழித்து எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தோராய திட்டம் ஒன்று உங்ககிட்ட இருக்கணும். அது போக போக மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு யூஜி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா மாறி இருக்கும், மாறிடலாம், அதை அப்பப்போ மாற்றிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் போகணுங்கிறது இல்லை. ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம இந்தளவுக்காவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு முதல்ல வர வச்சு அதனால் இப்படியெல்லாம் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்கள் மனசில் வர வச்சு அதுக்கான ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆசையும் உங்கள் மனசில் வர வைக்கணும். நாம் இப்படி வரணும் அப்படிங்கிற ஆசையை நீங்கள் அடிக்கடி நினைவு கூறணும். இப்படி வரணும், நான் இப்படி வரணும், நான் இப்படி வரணும்னு திருப்பி உங்கள் மனசுக்கு சொல்லும்போது அப்படியெல்லாம் வரணும்னா இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், விட்டுறணும் நம்ம அப்படின்னு நம்ம நீங்களாகவே கூட முடிவெடுத்து மாற்றக்கூடிய அஃபெக்ட் பண்ணக்கூடியது எது இருக்குதோ அதிலிருந்து நீங்கள் விலகிக்க முடியும். அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வை வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. நம்மளால முடியுமா, நம்ம இப்போ இருக்கிறது இவ்வளோ கம்மியான மதிப்பெண் வாங்கிட்டுருக்கிறோமே, இது இவ்வளோ அதிகமாக மதிப்பெண் வாங்கினா தான் முடியும் போல் இருக்கு, நாம் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு நம்ம மனசை வந்து நம்ம அந்த நிலைமைக்கு போகுமான்னு சந்தேகம் வரும். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிங்க, வருஷத்துக்கு 800,000 பேர் 900,000 பேர் ஹையர் செகண்டரி எழுதுகிறான், எழுதி நல்ல மார்க் வாங்கி பல பேர் நல்ல மார்க் வாங்கி நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு தான் வேணால் இந்த எக்ஸாமினேஷன் புதுசாக வெளியே, இந்த உலகத்துக்கு அது புதுசு இல்லை. அதனால் நீங்கள் ஒரு தைரியமாக போங்க, உங்களை மாதிரி தான் இருந்த பசங்க தான் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க, அதனால் நம்மளாலையும் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு வேலையை செய்யுங்க. அப்படி செய்வதற்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்க போகிறவங்க உங்கள் அப்பா அம்மா, உங்களுடைய ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கலக்கமோ அல்லது சந்தேகமோ வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஆசிரியர்கள்கிட்டயோ அல்லது அப்பா அம்மாட்டையோ ஓப்பனாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய உங்களுக்கு தேவையான அந்த சப்போர்ட்டிவான வார்த்தைகளை கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்போது ஒரு எக்ஸாம் எழுதும்போது உன்னால் முடியும், நான் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்துவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த 10th+2 எக்ஸாமை நீங்கள் எழுதுங்க. அடுத்தது, எக்ஸாம் அப்படின்னாவே நம்ம சின்ன வயசுலேருந்து அது மேலே ஒரு வெறுப்பை வளர்த்தி வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் வச்சா அதில் மார்க் குறையுது, அந்த மார்க் குறைஞ்சா அப்பா அம்மா நம்ம திட்டுறாங்க, அப்போ திட்டு வாங்குறதுக்கு இந்த எக்ஸாமோ அப்படிங்கிற மாதிரியான இந்த எக்ஸாம் நினச்சாவே நம்ம மனசில் சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த எக்ஸாமுக்கான ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஆனால் ஒரு விஷயம் கவனிங்க, எக்ஸாமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம எப்படி நம்மளை வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது, நம்ம எப்படி நம்மளை உயர்த்திக்கிறது, நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒருத்தர் நம்மளுக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா யாருக்கு நல்ல வேலை கொடுக்கறது, யாருக்கு ஒரு மாதிரியான வேலையை கொடுக்கணும் எப்படி முடிவு பண்ணுறது. அதனால் உலகமே அப்படிங்கிறது வந்து எக்ஸாம் இல்லாமல் ஒரு உலகம் அப்படின்னு வர வாய்ப்பு இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போ எக்ஸாமை சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணுமே ஒழிய எக்ஸாம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எக்ஸாமை நீங்கள் ஃபஸ்ட்டு அன்போடு பார்க்க பழகிக்கணும், ஆசையை பார்க்க பழகிக்கணும். அந்த எக்ஸாம் வந்து உங்களை உயர்த்துவதற்காக அப்படின்னு நீங்கள் நம்பணும். இந்த எக்ஸாம் இல்லாமல் இருந்தால் நம்மளுடைய திறமையை காக்க வேறு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் மிக முனைப்போடு தயாரிக்க வேண்டும், ஆசையாக அந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எழுதுங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்குது, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நல்ல மதிப்பெண்கள் வருவதற்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய சப்ஜெக்ட் ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த அறிவுரையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து டீச்சர்ஸுடைய அறிவுரையை கேட்டு 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 நம்ம அதுக்கு மரியாதையை குறைச்சி வச்சுருப்போம். ஆசிரியர்கள்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேங்க, ஆசிரியர்கள் சொல்வதெல்லாம் ஒரு சில மாணவர்கள் பின்பற்றினதை அவங்க பார்த்ததுனால தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ யாரோ ஒரு பையன் அதை செஞ்சு அதனால் மிகச்சிறந்த இடத்துக்கு வந்ததுனால தான் ஆசிரியர் அதை சொல்லிக்கிட்டு இருக்கார், அப்படி செஞ்சால் இப்படி வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். அதனால் ஆசிரியர்களுடைய வார்த்தைகளுக்கு அதிக அக்கறையோடு கேட்டு அதை அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் உயர்வது உறுதி. அப்போ ஆசிரியருடைய அறிவுரையை வந்து நீங்கள் வந்து மிக நல்ல ஒரு பாடப்புத்தகமாக எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது, இந்த வயசில் நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடி விளையாடி பழக்கப்பட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தாவே விளையாடணும்னு ஆகிப்போச்சு. அதனால் இனி இருக்கக்கூடிய மிகக்குரிய காலகட்டத்தில் அதை மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு கூட உங்களை வந்து விலக்கி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு பேச, அவங்க ஒன்று பேச, அவங்க ஏதோ ஒன்று சொல்ல, நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல, உங்களுடைய டைம் வந்து குறைஞ்சிட்டு அதில் போயிடும். அப்போ படிக்கிறதுக்கு அதிக டைம் கிடைக்காது. சில பேர் என்ன சொல்கிறோம்னா கம்பைன் ஸ்டடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட் இருந்தானா அவங்க கூட கேட்டு படிக்கிறதுக்கு எனக்கு சௌரியமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து பல பேருக்கு அது வந்து ஒரு சின்ன ஒரு பயனை கொடுக்கலாம ஒழிய பெரிய பயன் கொடுத்துறதாக எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சப்ஜெக்ட் பேசுனீங்கன்னா மீது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேறு டாபிக் பேச வேண்டிய மாதிரியான சூழ்நிலை வந்துடுது. அது யார் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, அப்படி வந்துடுது. அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா, டவுட்டை கேட்குறக்கு எனக்கு ஃப்ரெண்டு சௌரியம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட வீட்டில் உட்காந்து படிங்க, டவுட்டை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, 1/2 hour கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டு விட்டு விலகி வந்துடுவோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் 1/2 hour அந்த டவுட்டை மட்டும் கேட்டுட்டு வந்துருங்க. அந்த மாதிரியான முறையில் நட்பு வட்டத்தை நீங்கள் குறைச்சிட்டு அல்லது டோட்டலாக 0 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மதிப்பெண் அதிகமாகும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைமை வந்து பல விஷயங்களை நம்ம அறியாமல் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். வீட்டுக்கு வர்றது 5 மணிக்காக இருக்கும், ஆனால் நம்ம படிக்க உட்கார்றது 6 மணிக்காக இருக்கும். இந்த 1 மணி நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம்னா, நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், பசிக்கு டீ சாப்பிட்றோம்னு சொல்லி போட்டு டிவியில் வந்து போட்டு உட்காந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து ரிமோட்டு, ரைட் சைடில் வந்து பிளேட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருப்போம். அந்த டிவி ஓடுறதுக்காகவே ஸ்நாக்ஸை நிறையா சாப்பிட்றவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஸ்நாக்ஸும் உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் டிவியே டோட்டலாக இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. வீட்டில் வந்து பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த சீரியல் இல்லாமல் இருக்க முடியாது, அவங்க பாவமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒன்று தான் இருக்கும், ஏன்னா நாமளும் அதிகமாக அவங்க கூட பேசுறது இல்லை, அவங்க கூட பேசுறதுக்கு ஆள் இல்லை, அந்த டிவியாவது ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு அவங்க கூட, அதனால் அந்த டிவியை வச்சுருக்குறாங்க. அந்த டிவி வச்சதை நீங்கள் இடைஞ்சல எடுத்துகிட்டு அதை போய் நீங்கள் போய் பார்த்து உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு டிவி அந்த இருந்ததுன்னா அது ஆஃபாக இருந்தாலும் சரி, ஆனாக இருந்தாலும் சரி, அதை கண்ணில் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் அதிகமாகும். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸு, அவுட்டிங்கு, இந்த பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் டே பார்ட்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸோ அல்லது ஃபேமிலிக்கு க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க கூப்பிட்டா அழகாக ஃபோனில் ஒரு விஷ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் வேலை இருக்குது, படிக்க வேண்டியது இருக்குங்க, நாளைக்கு எனக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதை கண்டிப்பாக செஞ்சுட்டு போகணும், இல்லைன்னா வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நான் அதனால தான் வரல, இல்லைன்னா கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நீங்கள் அதுலேருந்து விலகி முழுமையாக படிக்கிறதுல உங்கள் டைமை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்தது படிக்க உட்காரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, 2 மணி நேரம் காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கீங்க, உட்காருறீங்க, 8 மணி வரைக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா எத்தனை மணி நேரம் படிக்க போகிறோம், அந்த டைமுக்குள்ளே எத்தனையை முடிக்க போகிறோம், இந்த ரெண்டையும் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க உட்காருங்க. எதனால் அப்படின்னா, ரெண்டையும் முடிவு பண்ணாமல் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் குறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2 மணி நேரத்தில் 20 கேள்விகள் படிக்க முடியும், படித்து முடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணி அந்த 20 கேள்வி முடியாமல் கூட போகலாம், ஒரு 18 கேள்விகள் 15 கேள்வியோடு நிறுத்தியிருக்கும். ஆனால் நீங்கள் அதை முடிவு பண்ணாமல் உட்காந்தீங்கன்னா, நீங்கள் 5 கேள்வி படிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து ஸ்லோவாக படிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ஒவ்வொரு தடவையும் படிக்க உட்காரும்போது எவ்வளவு நேரம் படிக்க போகிறோம், என்ன படிக்க போகிறோம், இந்த ரெண்டையும் முடிவு பண்ணிவிட்டு படிக்க உட்காருங்க. அதாவது பிளானிங் அப்படிங்கிறது வந்து 3 நாளைக்கான பிளானிங், 1 நாளுக்கான பிளானிங் எல்லாம் வேணும், கண்டிப்பாக வேணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, 1 மணி நேரத்திற்கான பிளானிங்கோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய படிப்பு திறன் அதிகமாகி மதிப்பெண்கள் அதிகமாகும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய மிக குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பாக படிக்கணும்னா எவ்வளவு நேரம் படிக்கிறது, என்ன படிக்கிறது, இந்த 2 கேள்விக்கும் பதிலோடு ஒவ்வொரு தடவையும் படிக்க உட்காருங்க, உங்களுடைய மதிப்பெண் அதிகமாகும். இன்னொரு முக்கியமான ஒரு யோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு கொஷின் பேப்பர், இந்த பழைய கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் நிறைய இருக்குது, இந்த கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் ஒரு எக்ஸாம் மாதிரி எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து அதை உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கொடுத்து திருத்தி கொடுக்க சொல்லுங்கள், அல்லது உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து திருத்தி சொல்லுங்கள், ஒன்றும் வேண்டாம் நீங்களே திருத்திக்கங்க, அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. திருத்தும் பொழுது புத்தகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சு அதை பார்த்து பார்த்து திருத்துங்க. ஏன்னா நீங்களே திருத்தும்போது உங்களுக்கு தெரிஞ்ச மனசில் இருக்கக்கூடிய ஆன்சர் கூட கம்பேர் பண்ணும்போது சில நேரங்களில் தப்பு கரெக்ட் போட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களே திருத்துனீங்கன்னா புக் எடுத்து ரெஃபர் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கங்க. டீச்சர்ஸை கொடுத்தா முடிஞ்சால் திருத்தி கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் அவங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தால் முடியாமல் போச்சுன்னா நீங்களே கூட திருத்திக்கங்க. திருத்திட்டு உங்களுடைய தப்புகள் பூரா கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முழு மதிப்பெண் வாங்குவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் எடுத்து உங்களுக்கு தெரிந்த கேள்விகள் தவிர தெரியாத கேள்விகள் எதுன்னு பார்த்து அந்த கேள்வியில் பூரா ஃபஸ்ட்டு படித்து முடியுங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் இருக்குது, ஏன்னா நிறைய 4 வருஷம் ஆரம்பமாக இருந்ததுன்னா நீங்கள் டீப்பாக எல்லாமே படிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்கும். இப்போ நேரம் குறைவாக இருக்கிறதுனால குறுகிய காலகட்டத்தில் நம்ம வந்து நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கான ஒரு குறுகியமாக ஒரு ஷார்ட்கட் மெத்தட் அப்படிங்கிறது இந்த ஓல்டு கொஷின் பேப்பர். இந்த ஓல்டு கொஷின் பேப்பர் படிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற கேள்விகள் மட்டுமே வந்து வரக்கூடிய தேர்வுக்கு வரும்னு சொல்ல முடியாது, அதில் இல்லாத கேள்வியும் வரும். ஆனால் நம்ம சீக்கிரமாக படித்து முடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையும் சொல்கிறேன், இது ஒரு முழுமையான ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த குறுகிய காலத்தில் சீக்கிரமாக நல்ல மதிப்பு வாங்குறதுக்கு இது உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எக்ஸாமுக்கு நிறைய படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுனால எக்ஸாமுக்கு முன்னால் அதிக நேரம் கண்ணும் நினச்சி படிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிறதுல வந்து மனப்பாடம் பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, அது கூட மனசில் இருக்கிறது திரும்பி வரணும், பேப்பருக்கு வரணும். அப்போது எக்ஸாம் ஹாலில் நீங்கள் பிரிஸ்காக இருந்தால் தான் உங்களுடைய மனசிலிருந்து அதை மைண்ட்லேருந்து ஞாபகப்படுத்தி அதை முழுமையாக நீங்கள் பேப்பர் கொண்டு வர முடியும். ஆனால் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும் போது தூக்கம் தூக்கமாக வந்தாலோ அல்லது உடம்பு வந்து அசதியாக இருந்தாலோ உங்களால் ஒரு தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சதையவே கூட முழுமையாக எழுத முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வந்தீங்கன்னா சரி, ஒரு 7 மணி நேரமாவது குறைஞ்சது தூங்கி எழுந்திரிச்சு வரணும். நீங்கள் 4 மணி நேரம் தூங்கலான்னா அதுக்கு முன்னத்தினாலும் நீங்கள் தூக்கத்தை குறைச்சிக்கங்க, அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எக்ஸாமுக்கு முன்னால் ஒரு 7 மணி நேரமாவது தூங்கி நல்ல அமைதியான மனசோடு வந்து நல்ல ஆழ்ந்த மூச்சு இழுத்துட்டு எக்ஸாம் ஆரம்பிச்சிங்கன்னா மிக நல்ல எக்ஸாம் எழுதி உங்களுடைய அதிகப்படியான திறமையை உங்கள் பேப்பரில் காமிக்க முடியும். அடுத்ததாக எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் எதெல்லாம் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம்னு சொல்லி போட்டு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வருவோம். இதை எழுதி வச்சு அது எழுதினியா, இது கேன்சல் எழுதினியா, அது கேன்சல் எழுதினியான்னு கேட்டு வருவோம். அது வந்து ஒரு தவறான செயல்முறை. நீ இது வரைக்கும் எக்ஸாம் எழுதுனதுல கேட்டது சரி கேட்கணும், ஏன்னா நம்ம தப்பாக எழுதியிருந்தால் நம்ம மாற்றிக்கணும். ஆனால் பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது சான்ஸ் உங்களுக்கு இல்லை, முடிஞ்சுது. அப்போ போய் இந்த கேள்வியை கேட்டு ஏதாவது ரெண்டு நீங்கள் ரைட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறத உங்கள் ஃப்ரெண்டோ அல்லது டீச்சரோ தப்புன்னு சொல்லி உங்கள் மனசு சஞ்சலப்பட்டதுன்னா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அது அடுத்த எக்ஸாமை வந்து பாதிக்கும், படிக்க முடியாது. அதுவே திருப்பி 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 தோணும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குவெஸ்சன் பேப்பரையும் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணி எது ரைட்டு எது தப்புன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஒன்ஸ் முடிஞ்சாச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஓவர் அப்படின்னு குவெஸ்சன் பேப்பர் எடுத்து வச்சுட்டு உடனே அடுத்த சப்ஜெக்டுக்கான படிப்பதற்கான முயற்சியை ஆரம்பித்து ரெஸ்ட்டு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரி ஒரு ஈடுபாட்டோட அக்கறையோடு நீங்கள் படித்தீங்கன்னா இந்த வரக்கூடிய தேர்வில் மிக உயர்ந்த மதிப்பெண் பெற்று மிகச்சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். மிக உயர்வான ஒரு இடத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற்று நல்ல கல்லூரியில் கோர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களுடைய பேரண்ட்டு உங்களுடைய டீச்சர்ஸு உங்களுடைய பள்ளி அனைவரும் உங்களால் பெருமை அடைகிற மாதிரி மிகச்சிறந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
என்ன மாணவ செல்வங்களை, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? ரொம்ப அருமையாக பட்டியலிட்டு சொன்னாங்க இல்லைங்களா? அதாவது தேர்வு அப்படிங்கிறது வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது, உங்களுடைய சுய மதிப்பீடு, அதாவது மதிப்பெண் வாரியாக நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு சுய மதிப்பீடு தான் தேர்வு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எத்தனை மணி நேரம் படிக்க போகிறீங்க, என்ன படிக்க போகிறீங்க, அதையும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் படிக்க போகிறதுல ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க. அப்புறம் நண்பர்கள் வட்டாரத்தோட அந்த டைமை வந்து கம்மி பண்ண சொன்னாங்க. ரிவைஸ் பண்ணாதீங்க, அதாவது நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டீங்களா என்ன எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி உங்கள் மாணவர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. தூக்கம் ரொம்ப அவசியம்னு சொன்னாங்க. நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இந்த கருத்துக்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க, எக்ஸாம் நல்லா பண்ணுங்க, ஓகேங்களா? தேர்வை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அருமையாக சொன்னாங்க ஏவிபி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் இயக்குனர் முனைவர் கே. வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
உடன் உரையாடினார் என். கோமா.